அடிப்படை சத்தியங்கள் அல்லது அஸ்திபார உபதேசங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் சத்தியத்தில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனமே நமக்கு சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியத்தில் நாம் தேறினவர்களாய் இருந்தால்தான் தவறான உபதேசங்களுக்கு நாம் நம்மை காப்பாற்றி விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகினால் தேவ பிள்ளைகள் வேத வசனத்தின் மேல் தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுதும் இன்றைக்கும் நாம் அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நம் தேவனாகிய கர்த்தரும் நாமும், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரால் படைக்கப்பட்ட நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம், எடுத்து வாசிக்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஓரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை படைத்த நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, படைத்த விதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை அவர் 6வது நாளிலே படைக்கிறார். தம்முடைய சிருஷ்டிப்புகளையெல்லாம் அவர் படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிகளில் கடைசியாக அவர் மனிதனை படைக்கிறார். மனிதனை படைப்பதற்கு முன்பதாக மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே படைத்து விடுகிறார். வெளிச்சம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சகல விதமான பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் மற்றும் இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக படைத்து பின்பு கடைசியாக மனிதனை படைக்கிறார். மனிதனை படைக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு டிஸ்கஷன் அங்கு நடக்கிறது. மனிதனை எப்படி படைக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைக்கிற விஷயத்தில் மாத்திரம்தான் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஏன்னா மனிதன் ஆண்டவருடைய படைப்புகளில் எல்லாவற்றிலேயும் விசேஷமானவன். ஏன் கர்த்தர் மனிதனை படைத்தார் என்பதே அது ஒரு விசேஷமான ஒரு நோக்கம், ஒரு திட்டம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக பூர்வ உலகம் என்று ஒன்று இருந்தது. அந்த உலகத்தை குறித்து நான் உங்களுக்கு அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லித்தான் மனிதனை குறித்த காரியத்தை சொல்ல முடியும். வேதம் ஆரம்பிக்கும் பொழுது இப்படியாய் ஆரம்பிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக பூமியை, முதலாவது பூமியை படைத்த காலம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பது கணக்கில் சொல்ல முடியாத ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காலத்தை குறிக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் படைத்த பொழுது மனிதனை படைக்கவில்லை, தூதர் சேனைகளை ஆண்டவர் படைத்திருந்தார். அந்த தூதர் சேனைகளை ஆண்டவர் படைத்த பொழுது அதில் மூன்று பெரிய பிரிவுகளாக இருந்திருக்கிறார்கள். ஒன்று மிகாவேல், அடுத்தது காபிரியேல், அடுத்ததாக லூசிஃபர் என்று சொல்லி மூன்று பெரும் பிரதான தூதர்களையும் அவர்களோடு கூட தூதர் சேனைகளையும் ஆண்டவர் படைத்திருந்தார். இதே நான் இப்பொழுது பின்பு சாத்தானை குறித்து ஒரு நாள் விவரமாக பேசுவேன். அப்பொழுது லூசிஃபரை குறித்து நான் விவரமாய் பேசுகிறேன். இப்பொழுது நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதனாலே இன்றைக்கு நம்ம லூசிஃபரை குறித்து நம்ம ஆழமாய் பார்த்தோம்னா அது சாப்டர் வேற போயிடும். அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் பேசுகிறேன். இப்படி படைத்த பொழுது இதில் ஒரு கூட்டம் லூசிஃபரும் அவரை சார்ந்தவர்களும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறார்கள். அப்படி தள்ளப்பட்ட இடத்தை நிரப்புவதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்தார். அப்ப மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே அந்த லூசிஃபருடைய வீழ்ச்சியிலே அந்த இடத்தை நிறைவு செய்வதற்காக, அந்த இடத்திற்கு பதிலாக அதை சரிப்படுத்த, அந்த இடத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைக்கிறார். இப்படி மனிதனை கர்த்தர் படைக்கும் பொழுது ஒரு நோக்கம், ஒரு திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது. அது என்ன? மனிதன் தன்னை போல அவன் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனை கர்த்தர் விசேஷமான சிருஷ்டியாய் படைக்கிறார். அவனை படைக்கும் பொழுது மாத்திரம் மனிதனுக்கென்ற ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து அங்கே விவாதிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை படைப்போமாக, உண்டாக்குவோமாகனர். அப்ப நமது சாயல், நமது ரூபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ரெண்டு காரியம், அவருடைய சாயல், அவருடைய ரூபம். இதுல ரெண்டு விஷயங்கள் அடங்கி வருகிறது. ஒன்று அவருடைய சாயல். சாயல் என்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சாயல். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திரித்துவமானவர், திரித்துவ சாயல் அவருக்கு உண்டு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று திரித்துவ சாயலை நம்முடைய ஆண்டவர் உடையவர். அதே போல மனிதனை படைக்கும் பொழுது கூட ஆண்டவர் மனிதனை திரித்துவ சாயலாகவே படைத்தார். அதாவது மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி திரித்துவ சாயலாக ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். இப்படி மனிதனை கர்த்தர் தமது சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை கர்த்தர் படைக்கின்றார். ஏனென்றால் அந்த மனிதனோடு அவர் நேரடி தொடர்பில் அவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஏனென்றால் லூசிஃபர் விழுந்து போன அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஆண்டவர் படைக்கிறதுனாலே மனிதனை விசேஷ சிருஷ்டியாய் கர்த்தர் படைக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதனுக்கு தான் ஆண்டவர் என்னைக்குமே அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இதை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரை குறித்தும் எவ்வளவு அக்கறை உள்ளவர், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிதாவாக, குமாரனாகிய கிறிஸ்துவாக, பரிசுத்த ஆவியானவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே போல மனிதனையும் மூன்று பகுதிகளாக இருக்கிறான், ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் ஆவி மாத்திர மனிதன் அல்ல, ஆத்மா மாத்திர மனிதன் அல்ல, சரீரம் மாத்திரமே மனிதனும் அல்ல. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு சரீரம் தேவை. அதற்காகத்தான் கர்த்தர் சரீரத்தோடு மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனுடைய ஆவி என்று ஒன்று இருக்கிறது, மனிதனுடைய ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. இவைகள் ரெண்டுமே உலகத்திற்குரியவைகள் அல்ல. சரீரம் மாத்திரமே உலகத்திற்குரியது. மனிதனை படைக்கும் பொழுது அவனை மண்ணினாலே படைத்தார், மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையினால் பார்க்கும் பொழுது சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்பக்கூடியது. ஆனால் ஆவியும் ஆத்மாவும் பார்த்தீர்கள் என்றால் அது நம் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 20:27 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:27 நாம் வாசித்தால் நமக்கு தெரியும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அதில் உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி, இந்த மனுஷனுடைய ஆவி, நமக்குள் கர்த்தர் ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். இது கர்த்தர் தந்த தீபம். இது நம்முடைய உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. அப்போ இது ஆவி என்பது கர்த்தர் கொடுத்த தீபம். இது 100க்கு 100 தெய்வீகமானது, தேவனால் படைக்கப்பட்டது, தேவனாகிய கர்த்தருக்காக படைக்கப்பட்டது. இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம். இந்த ஆவியானது நம் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நம்முடைய ஆவியோடு தான் அவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளுகிறார். இந்த ஆவியிலே தான் நம்மோடு கூட அவர் தொடர்பு கொண்டு நம்மை நடத்துகிறார். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆத்மா என்பது மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது, மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. மற்ற ஜீவராசிகளை கர்த்தர் ஒரு ஆவியாகவும் சரீரமாகவும் தான் படைத்தாரே தவிர அவைகளுக்கு கர்த்தர் ஆத்மாவை கர்த்தர் உண்டாக்கவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆத்மா என்பதுதான் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு உணர்வை ஆண்டவர் இந்த ஆத்மாவிலே தான் வைத்திருக்கிறார். இந்த ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். இந்த ஆத்மாவானது இது தேவ ஞானத்தினால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நிரப்பப்பட வேண்டும். இந்த ஆத்மா தான் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் அறியக்கூடியது, தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது, இந்த உலகத்தில் தெய்வீக காரியங்களை நடப்பிக்கக்கூடியது, ஆண்டவராகிய கர்த்தருக்காக நம்மை செயல்பட வைக்கக்கூடியது, சகலமும் இந்த ஆத்மா தான். இது மனிதனுக்கு மாத்திரமே ஆண்டவர் கொடுத்தது. சரீரம் என்று சொல்லும் பொழுது பூமியில இருந்து தோன்றியது, அது பூமிக்கே திரும்பும். இது பரலோக ராஜ்யத்தை இந்த மாம்சமும் ரத்தமும் சுதந்திரிப்பது இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதன், அவனை கர்த்தர் படைத்த பொழுதே, மனிதனை கர்த்தர் விசேஷமாய் படைத்தபடினாலே மனிதனோடுதான் ஆண்டவர் என்றைக்குமே இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதில் மிகவும் கவனமுள்ளவராய் இருக்கிறார். இதை நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்க ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த முதல் மனிதனை படைக்கும் பொழுதே அவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவன் என்ன செய்ய வேண்டும்? சகலத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். அவனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் கர்த்தர் படைத்தார். எதற்காக வென்றால் தான் சிருஷ்டித்த சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக, சகலத்தையும் ஆளுகை செய்யும்படி மனிதனை படைத்தார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஆளுகை யாருக்கு கிடைக்கிறது என்றால், நான் கடைசியில் சொல்லுகிறேன், இது தேவ பிள்ளைகளுக்குரியது. அதை நான் கடைசி விவரமாய் நான் சொல்லி முடிகிறேன். சரி, இப்படி ஆளுகை செய்யும்படியாக மனிதன் படைக்கப்பட்டான். இப்படி ஆளுமை அவனுக்கு கொடுத்ததுனால தான் தேவனாகிய கர்த்தர் தான் சிருஷ்டித்த சகலத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து அவனால் பெயரிடப்படும்படி, அவன் பெயர் வைக்கும்படியாக ஆதாமுக்கு அந்த உரிமை கொடுத்தார். மனிதன் தெய்வீக ஞானத்தினால் நிறைந்திருந்தான். தேவ சாயலாய் இருந்தபடியால் தேவனுடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய சகலமும் அவனுக்குள் நிறைவாயிருந்தது. அப்படி இருந்ததுனால அவன் மனிதன் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாய், ஒரு ஆண்டவரை குறித்த அத்தனை காரியங்களிலும் அவன் நிறைவுள்ளவனாயிருந்தான். இப்படி மனிதனை கர்த்தர் படைத்த பொழுது கடைசியிலே இந்த மனிதன் தன்னுடைய ஸ்தானத்திலே வந்துவிட்டான் என்கிறதுனாலே எரிச்சலடைந்த லூசிபர், விழுந்து போனவன், எப்படியாகிலும் தன் ஸ்தானத்திலே வந்துவிட்ட மனிதனை எப்படியாகிலும் ஆண்டவரை விட்டு பிரித்து விட வேண்டும். இதுதான் அவனுடைய நோக்கமா இருந்தது. ஆகையினாலேதான் இந்த ஏதேன் தோட்டத்திலே இவன் ஆதாம் ஏவாளை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதற்காக அவன் வருகிறான். இதில் நீங்க நாம் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மனிதனை இந்த தள்ளப்பட்ட லூசிஃபருடைய ஸ்தானத்திலே படைத்தபடியினால், இந்த லூசிஃபர் ஆண்டவருக்கு விரோதமான எண்ணம் கொண்டவனாய் இருந்தவன் ஆண்டவரிடத்துல ஒரு சவால் விடுகிறான். என்ன சவால்? நீர் என்னுடைய ஸ்தானத்திலே படைத்திருக்கிறதான மனிதன், அவன் என்னைத்தான் சேவிப்பான், என்னைத்தான் பின்பற்றுவான், எனக்காகத்தான் வாழுவான் என்கிறது அவனுடைய சவால். அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே மனிதனை படைத்த பொழுது இந்த சவால், அதற்காகத்தான் சாத்தான் என்ன செய்கிறான், மனிதனை தன் வசப்படுத்துவதற்காக ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைகிறான். இந்த சாத்தானை குறித்து பெரிய சப்ஜெக்ட் இருக்கிறது, அது இன்னொரு நாள் விவரமாக எடுக்கிறேன். இந்த சாத்தான் அவனுக்கு ஒரு மீடியா தேவையா இருக்குது. அதுதான் அவன் சர்பத்தை தெரிந்து கொள்ளுகிறான். சர்பத்தை தெரிந்து கொண்டு அவன் சர்பத்தின் மூலமாக வந்து ஏவாளிடத்தில் பேசி கடைசியிலே அவன் தன்னுடைய முயற்சியில் ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றி அடைகிறான். முழு வெற்றின்னு சொல்ல மாட்டேன், ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றி. அதாவது மனிதனை தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வைத்து விடுகிறான். இப்ப மனிதன் ஆண்டவரை விட்டு வெளியே போய்விட்டான், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி விட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய இருதயம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இவனை தனக்காக படைத்தார், தன்னுடைய ஆளுகையிலே அவனை வைத்திருக்க படைத்தார், அவன் சகலத்தையும் ஆளும்படியாய் படைத்தார். இப்ப மனிதன் அவன் வீழ்ச்சி அடைந்த உடனே ஆளுமை அவனுடைய கரத்திலிருந்து சாத்தானுடைய கரத்திற்கு போய்விட்டது. இப்படி சாத்தானுடைய கரத்திற்கு அந்த ஆளுமை போய்விட்டாலும் கூட ஆண்டவர் தான் படைத்த மனிதனை அவர் புறக்கணித்து தள்ளிவிடவில்லை. இதுதான் ஆண்டவர் மனிதனுக்கு காண்பிக்கிற ஒரு கிரேஸ், அதாவது கிருபை. மனிதனுக்கு அவர் காண்பிக்கிற ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், அவன் தவறு செய்தாலும், அவன் வீழ்ச்சி அடைந்தாலும், அந்த வீழ்ச்சி நிமித்தம் அவனை தூக்கி புறக்கணித்து தூக்கி எறிந்து விடாதபடிக்கு, அவனை புறக்கணித்து விடாதபடி மீண்டும் மீண்டும் அவனை கட்டி எழுப்பவே கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை அறியாத ஒரு நபராய் இருக்கலாம், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக அவருடைய ஆளுகையிலே நீங்கள் ஆளுகிறவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாத்தியமாகும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை அறிந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் இருந்து இன்றைக்கு ஆவிக்குறை நிலையிலிருந்து விழுந்தவர்களாய், சற்று தூரம் போனவர்களாய், ஆண்டவரை விட்டு பின்தங்கிய நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போன ஒரு மனிதராக இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களை தூக்கி எறிய விரும்பவில்லை. ஆண்டவர் உங்களை புறக்கணிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் உங்களை சேர்த்துக் கொள்ளவும் உங்களை கட்டி எழுப்பவுமே கர்த்தர் விரும்புகிறாரே தவிர உங்களை புறக்கணித்து தூக்கி எறிந்து உங்களை முழுவதுமாக அவர் விட்டு கொடுக்க கர்த்தர் விரும்பவில்லை. இதுதான் அன்றைய காலத்திலும் கர்த்தருடைய நினைவு. இன்றைக்கும் கர்த்தர் அப்படித்தான் மனிதனை குறித்து பார்க்கிறார். ஆகினால் ஒருவேளை பின்மாற்றத்தோடு ஆண்டவரை விட்டு தூரம் போனதான ஒரு நிலைமையோடு நம்பிக்கையற்ற நிலைமையோடு இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் மீண்டும் ஆண்டவரிடத்தில் கூட்டி சேர்க்கப்படுவீர்கள். மீண்டும் நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். மீண்டும் நீங்கள் கர்த்தருக்காக வாழப்போகிறீர்கள். நீங்கள் புறக்கணிக்கப்படுவதில்லை. நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை தூக்கி எறிய போவதில்லை. மீண்டும் உங்களை கட்டி எழுப்பி நீங்கள் சகலத்தையும் ஆளுகிறவர்களாக கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். நீங்கள் மறுபடியும் ஆளப்போகிறீர்கள். பிசாசை ஆளப்போகிறீர்கள். சூழ்நிலைகளை ஆளப்போகிறீர்கள். வியாதிகளை ஆளப்போகிறீர்கள். பாவத்தை ஆளப்போகிறீர்கள். சகலத்தையும் ஆளுகிறவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஆளுமை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை தம்முடைய பிள்ளைகளாய் தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு அந்த ஆளுமையை கர்த்தர் எப்பொழுதும் திரும்ப 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 அதை கொடுக்கத்தான் அவர் விரும்புகிறார். அப்படித்தான் ஆண்டவர் மனிதன் பாவம் செய்துவிட்டாலும் அவனை புறக்கணிக்கவில்லை. இப்ப பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 8வது வசனம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்ப பாருங்க, மனிதன் அவன் பாவம் செய்து விட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறிவிட்டான். மீறினதன் நிமித்தம் அவன் ஆண்டவரை சந்திக்க முடியாமல் ஓடி ஒளிகிறான். ஆண்டவர் வழக்கம் போல ஏதேன் தோட்டத்தில் அவனை சந்திக்க வருகிறார். பகலின் குளிர்ச்சியான நேரம். பகலின் குளிர்ச்சியான நேரம் என்றால் அது ஒரு அதிகாலை நேரமாக இருந்திருக்க வேண்டும். அந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் ஆதாமை சந்திக்க தன்னுடைய வழக்கத்தின்படி அவர் வருகிறார். தன்னுடைய வழக்கத்தின்படி வரும் பொழுது இவனோ தன்னுடைய வழக்கத்தின்படி இப்பொழுது ஆண்டவரை சந்திக்க முடியவில்லை. காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி தன்னுடைய ஆளுமையை இழந்து, தன்னுடைய மேன்மையை இழந்து, தன்னுடைய மகிமையை இழந்து, ஆண்டவர் கொடுத்த அத்தனை காரியங்களையும் இழந்தவனாய், அவனுடைய ஆத்மா ஆண்டவர் கொடுத்த ஜீவ சுவாசத்தையும் இழந்து ஆத்மா மரித்து போனவனாய் இருக்கிறான். அவனை பயம் கவி கொண்டது. அவனுக்கு ஆண்டவரை சந்திக்க முடியாத குற்ற உணர்வு இருக்கிறது. ஆகையால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இத்தனை காரியங்கள் மனிதனுக்கு நேரிட்டாலும் கூட ஆண்டவர் அவனை தேடி வர தவறவில்லை. நல்ல கவனிங்க, ஒருவன் ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது ஆண்டவரோடு இருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஜீவ சுவாசத்தை இழக்கிறான். தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. குற்ற மனசாட்சி வருகிறது. பயம் வருகிறது. வெட்கம் வருகிறது. ஆண்டவரை சந்திக்க முடியாத ஒரு மனநிலைமை வருகிறது. அந்த சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை விட்டு அவனாகவே விலகி ஒளிகிறான். இன்றைக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் ஆண்டவரை சந்திக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆண்டவரோடு நேரடியாக ஒரு தொடர்புக்குள் வர முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை தேடி, இந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக உங்களை தேடி வருகிறார். அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ அவனை தேடி வந்து, நீ எங்கே இருக்கிறாய்னு கேட்கிறார். உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன? நீ எங்க இருக்கிற? எந்த இடத்துல நீ இருக்கிற? நான் வைத்த இடத்திலே உன்னை காணவில்லையே, இப்போ நீ எங்க இருக்கிற? இப்ப ஆண்டவர் வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்தை விட்டு மனிதன் இழந்து போய்விடுகிறான். அப்படித்தான் நம்ம வந்து பல நேரத்தில் இழந்து போயிடும். அப்படி நாம் தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு விலகினாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் அவர் நம்மை தொடர்ந்து தேடுகிற ஒரு அன்புள்ள ஆண்டவர் தான். நம்மை படைத்த, நம்மை நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் இப்போ தேடி வரார். தேடி வந்து அவனிடத்துல ஒரு விசாரணை வைக்கிறார். என்ன நடந்தது என்பதை குறித்து ஆண்டவர் விசாரிக்கிறார். சர்பத்திற்கு தண்டனையை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு சிக்ஷையை கொடுக்கிறார். சில சிக்ஷைகளை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த சிக்ஷைகளின்படி அவர் சிக்ஷையை கொடுத்தாலும் மனிதனை அவர் புறக்கணிக்கவில்லை. அவர்களை மறுபடியும் சேர்த்து கொண்டு அவர்களை தன்னோடு கூட ஒரு தொடர்பில் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் வைக்கிறார். இப்ப பாருங்க, மனிதனை அவர் இழக்க விரும்பல. அதனால தான் ஒரு தோலினால் ஒரு உடை, அதாவது அவனுக்கென்று ஒரு பலியை செலுத்தி அந்த இடத்துல தோலினால் ஒரு உடையை கொடுத்து அவனை ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்திலே மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்தினார். அவனுடைய இரட்சிப்பு அதுதான் ஆதியாகமம் 3:15 அது என்ன சொல்லுகிறது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீத்துக்கும் அவள் வீத்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய் என்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்தில் பேசுகிறார். இந்த சிலுவை மரணத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்தில் பேசினாலும் இது ஆண்டவருடைய திட்டத்தில், இது ஆரம்பகால தேவ திட்டம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே கர்த்தர் இதை மனிதன் பாவம் செய்த பிறகு அதை வெளிப்படுத்தினாலும் இந்த திட்டம் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்படியானால் மனிதனுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின மீட்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணம், இது எப்பொழுது திட்டமிடப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிடப்பட்டது. அப்படின்னா மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அவனை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேவ திட்டம் அவனை படைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வைத்திருந்தார். அப்படின்னா நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில வீழ்ச்சிகள் இருக்கலாம், சில காரியங்களில் ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போன ஒரு நிலைமை இருக்கலாம், சில பாதிப்புகள் இருக்கலாம், ஆனால் உங்களை மீட்கும்படியான ஒரு மீட்பின் திட்டம் ஆண்டவருடைய கரத்தில் எப்பொழுதோ போடப்பட்டிருக்கிறது. அந்த மீட்பின் திட்டத்தின்படி நீங்கள் மறுபடியும் மீட்கப்படுவீர்கள், மறுபடியும் கட்டப்படுவீர்கள், மறுபடியும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள், மறுபடியும் சகலத்தையும் ஆளுகிறவர்களாய் மாறுவீர்கள், மறுபடியும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயம் இந்த காரியத்தை செய்து உங்களை குறித்த ஆளுகை என்கிற தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றவே செய்வார். சரி, இப்படி இருக்கட்டும், இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதனால நான் உங்களுக்கு அதை சுருக்கி சுருக்கி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனிதன் வீழ்ச்சி அடைந்தாலும் மனிதனை கர்த்தர் இழக்க விரும்பவில்லை, அவனுக்காக தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார். அந்த திட்டத்திற்கு நிழலாட்டமாக பலி செலுத்துதலின் காரியத்தை குறித்து ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவனுக்காக ஒரு பலியை செலுத்தினார் அந்த ஏதேன் தோட்டத்திலே. பின்பு அந்த பலியின் காரியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதைத்தான் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 4:10 நீங்க பார்க்கும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பிள்ளைகளிலே பார்க்கும் பொழுது காயின் ஆபேல். இந்த பிள்ளைகளுக்கும் ஆதாம் பலி செலுத்துதலை குறித்து சொல்லிக் கொடுக்கிறான். இப்ப இந்த பலி செலுத்துதலை குறித்து ஆதாம் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இது எப்படி வந்தது? ஆதாமுக்கு எப்படி தெரியும்? இது தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே கற்றுக் கொடுத்தது, ஏதேன் தோட்டத்திலே நடந்ததை அவன் பார்த்தான், ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியத்தை அவன் அறிந்து தன் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கிறான். இந்த காரியத்தை ஆபேல் விசுவாசித்து அவன் ஒரு கொடுமையான ஆட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். இப்ப பாருங்க, இந்த பலியின் நிமித்தமாக மனிதனை மீண்டுமாக மீண்டுமாக கர்த்தர் தன்னோடு கூட இணைத்துக் கொண்டே வருகிறார். ஏன்னா அவன் தான் பிரதான சிருஷ்டி, அவன் தான் ஆளுகை செய்ய வேண்டியவன். இப்படிப்பட்டவனை கர்த்தர் இழக்க விரும்புறதே கிடையாது. மீண்டும் 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 கர்த்தர் மீட்டுக் கொள்ளுகிறார். அதன் பிறகு தேவ பக்தி உள்ளவர்கள், அதன் பிறகு ஏனோக்கு, நோவா போன்றவர்கள் எல்லாம் எழும்புறாங்க. அவர்களை கொண்டு கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார், ஜனங்களுக்கு பலி செலுத்துகிற அறிவை கொடுக்கிறார். இப்படி மனுக்குலத்தை கர்த்தர் ஒரு ட்ராக் அவங்களை அப்படியே பிடித்துக் கொண்டேதான் வருகிறார். இப்படி கர்த்தர் வந்த பிறகு எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது அவருடைய இரண்டாவது காரியம், தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவையில் மரித்ததின் மூலமாக மீண்டும் ஆளுகை மீட்கப்படுகிறது. மனிதன் ஆதாம் என்ற மனிதன் இழந்த அத்தனை காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மீட்டுவிட்டார். அதை குறித்து நமக்கு வேதத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் அதிகாரத்தை மீட்டுக் கொண்டார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த பிறகு அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், மத்தேயு 28:18 இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்ப அந்த ஆளுகையை இயேசு கிறிஸ்து மீட்டு விட்டார். எந்த ஆளுகையை ஆதாம் பெற்றானோ, எந்த ஆளுகையை அவன் பிசாசினிடத்தில் விட்டு விட்டானோ, அதே ஆளுகையை பிசாசின் தலையை நசுக்கி கல்வாரி சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கி அவனை மேற்கொண்டு அத்தனை ஆளுமைகளையும் இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொண்டார். இப்போ மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து இப்ப அந்த ஆளுமை என்ன செய்கிறார்? மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனித்தாலும் உங்களுக்கு நல்லா புரியும். ஆதியாகமத்தின் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18-19 வசனத்தை நான் உங்களுக்கு சேர்த்து வாசிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால். இந்த ஆகையால் தான் முக்கியம். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் என்ன அர்த்தம்? இந்த அதிகாரம் உங்கள் மூலமாக செயல்பட போகிறது அர்த்தம். இப்போ ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரின் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப பாருங்க, இந்த ஆளுகையை நான் எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு இந்த ஆளுகையை நான் மட்டும் யூஸ் பண்றதுக்காக அல்ல, இந்த ஆளுகையை என்னை ஏற்றுக்கொள்ளுகிற உங்களுக்கு, என் நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்ட உங்களுக்கு, என்னுடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்ட உங்களுக்கு, தேவ பிள்ளைகளாய் மாறியிருக்கிற உங்களுக்கு, இந்த அதிகாரத்தை, இந்த ஆளுமையை நான் மீட்டு கொண்டதை உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன், இதை வைத்து நீங்கள் செயல்படுங்கள் என்று கர்த்தர் அதை நம் கரத்தில் கொடுக்கிறார். அவர் ஜெயித்து அந்த ஜெயத்தை நம்மிடத்தில் கொடுக்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அவன் ஆளுகிறவனாயிருக்கிறான், அவன் ஆளுகிறான். இந்த ஆளுமை நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நீங்க பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் தேவனால் படைக்கப்பட்ட அவருடைய பிரதான நோக்கத்தை அறியாதவர்களாய் புரியாதவர்களாய் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது தான் மிகவும் பரிதாபத்துக்குரிய காரியம். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையின் திட்டம், இதை ஆதியாகமம் 1:26 பார்க்கிறோம். முதல் படைக்கும் போதே தான் யோசிச்சார், அவன் சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் படைத்தார். அப்போ அந்த ஆளுமையின் திட்டத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்டு விட்டார். ஆதாம் இழந்தான், அதை மறுபடியும் இயேசு கிறிஸ்து மீட்டு விட்டார். மீட்கப்பட்ட அந்த ஆளுமையின் திட்டத்தை நமக்குள் மீண்டும் அவர் கொண்டு வந்து விட்டார். நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் தோற்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சற்று குறைந்திருந்தால், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்தில் கேட்கிற இப்பொழுதே, இயேசுவே என்னை மீண்டும் உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், உங்களுடைய நாமத்தினால் என்னை மன்னியும் என்று உங்களை முழுவதும் ஆண்டவருடைய கரத்தில் உங்களுக்காக ஆளுமை சுதந்திரித்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் உங்களை முழுவதும் ஒப்பு கொடுங்கள், மீண்டும் ஆளுகை உங்கள் மேல் வரும், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆளுகையை கொடுத்து உங்களை நடத்துவார். சரி, இப்போ இந்த விஷயத்துல தான் பிசாசு தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். இந்த தேவ திட்டத்தை அவர்கள் அறியாதபடிக்கு அவன் செய்கிறான். நல்ல கவனிக்கணும், இந்த விஷயத்திலே நாம் அறிவடைய வேண்டும். வேதத்திலே பாத்தீங்கன்னா பிசாசு ஒரு தேவ பிள்ளையை ஜெயிப்பது மேற்கொள்வது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட விஷயத்துல தான் நமக்கு வேத வசனத்தை குறித்த ஒரு அறிவில்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்தித்தான் அவன் நம்மை வீழ்த்துகிறான். வாசிக்கிறேன் பாருங்கள், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆதலால் ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கப்படுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவு இல்லை ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அறிவு இல்லாமல் போகிறதுனாலதான் பிசாசினால் சங்கரிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா இப்ப இதுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:2 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:2 வசனம், இந்த அறிவு எங்க வர வேண்டும்? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். இப்போ ஆத்மாவிலே அறிவு வரணுங்கிறார் ஆண்டவர். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? வேத அறிவு. நீ வேத வசனத்தை நீ வெறுத்தாய் அப்படிங்கிறார். அப்போ வேத வசனத்தின் அறிவில்லாமையினாலே தான் மனிதர்கள் தேவ பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள். அப்போ நமக்கு அறிவை கொடுப்பது எது? நம் கரத்தில் கொடுக்கப்பட்ட வேத புத்தகம். இதுதான் நாம் யார் என்கிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய ஸ்தானம் என்ன என்கிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. நம் தேவனாகிய கர்த்தர் யார் என்கிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. பிசாசு யார் என்கிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. அவன் தோற்று போனவன் என்கிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. நாம் ஆள பிறந்தவர்கள் என்கிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. அவனுடைய சகல கிரியைகளையும் அழிக்கும்படி தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்கிற அறிவை நமக்கு கொடுக்கிறது. அவருடைய நாமத்தினாலே எல்லா விதமான அந்த கிரியைகளையும் நம்மால் இன்றைக்கும் ஜெயிக்க முடியும் என்கிற அறிவை வேத வசனம் நமக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த அறிவு எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவிலே வர வேண்டும். இன்னைக்கு மனிதனுக்கு வந்து அறிவு அறிவை வளர்க்கணும் நினைக்கிறான். எங்க தெரியுமா அறிவை வளர்க்கிறாங்க? மூளையில் அறிவை வளர்க்கிறாங்க. படிக்கிறாங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க, பலவிதமான புத்தகங்களை படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி 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 தங்கள் மூளையிலே அழிந்து போகக்கூடிய சரீரத்தோடு இணைக்கப்பட்ட அந்த மூளையிலே அறிவை வளர்க்கிறாங்க. ஆனால் நம்முடைய அறிவு மூளையிலே வளர்க்கப்படுவதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அறிவு எங்கே வளர்க்கப்படணும்னா ஆத்மாவில் வளர்க்கப்படணும். புரியுதுங்களா? இன்றைக்கு மனிதன் தன்னுடைய அறிவை மூளையிலே வளர்க்க பிரயாசப்படுகிறான். அதற்காக நல்லா படிக்கிறான், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறான், நல்லா படித்து பெரிய ஆளாக்கணும். எல்லாம் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போகிற மூளைக்கு அறிவை ஏற்படுத்தி அறிவாளியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அறிவாளியாகவே இந்த உலகத்திலிருந்து அவன் அழிந்து போகிறான். அதான் கொடுமை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் அறிவு மூளைக்குரியதல்ல, உன் அறிவு ஆத்மாவுக்குரியது. மூளைக்குரிய அறிவு மூளை மண்ணோடு மண்ணாய் போகக்கூடியது. மண்ணினால் உண்டாக்கப்பட்டது தான் மூளை. அது மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மூளைக்குள் அறிவை ஏற்படுத்தினால் அது மண்ணோடு மண்ணா போயிடும். ஆனால் ஆத்மாவிலே நீ அறிவை ஏற்படுத்தினால் அந்த அறிவு சத்துருவை ஜெயிக்க வைத்து அநேகரை மீட்கவும் உதவி செய்யும். நாமும் இந்த உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் நுழையவும் முடியும். அப்ப இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை அதுதான் அறிவு. அந்த அறிவை உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் ஆத்மாவுக்கு கொடுக்கணும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. உங்கள் ஆத்மாவுக்கு அறிவை நீங்கள் கொடுக்கணும். வேதத்தை நல்லா படிங்க, தீர்க்கமாய் படிங்க. அதுக்காக தான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எதுக்காக? வேதத்திலே நீங்கள் படித்து புரிந்து கொள்ள முடியாத ஆழமான ரகசியங்களை உங்களுக்கு அறிவிக்கும்படி அதை குறித்து ஒரு தூண்டுதலை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தான் இந்த லைவ் ஸ்ட்ரீம். அதற்காகத்தான் இந்த அடிப்படை சத்தியங்கள். இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது பைபிள் காலேஜ் கிடையாது, ஃபுல் பைபிளை டீச் பண்ணுறது கிடையாது. இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது. வேதத்தின் ஆழத்தின் காரியங்களை கொஞ்சம் அப்படி உங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தான் இந்த அஸ்திபார உபதேசங்கள். கொஞ்சம் ஆழத்தை கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காமிச்சா உங்களுக்கு நீங்கள் அதை பிடிச்சி பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் இதை சொல்லிக் கொடுக்கறது. அப்போது இதிலிருந்து நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளணும், உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் அறிவை ஏற்படுத்தணும். ஆத்மாவிலே அறிவு தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் வருகிறது. இன்றைக்கு இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை நல்ல படிங்க. கர்த்தர் யார் என்பதை பாருங்க, நீங்க யார் என்பதை பாருங்க, பிசாசு யார் என்பதை பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை என்னது என்பதை பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னது என்பதை பாருங்க, பிசாசுக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி என்னது என்பதை பாருங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய விசுவாசம் வளரும். நீங்கள் சத்துருவை சுலபமாய் ஜெயிக்க முடியும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கையில் எடுப்பீர்கள், அவருடைய வார்த்தையை கையில் எடுப்பீர்கள், அவருடைய நாமத்தினாலே வார்த்தைகளை பயன்படுத்தி சத்துருவை ஜெயிப்பீர்கள். சத்துருவை ஜெயிப்பீர்கள் என்றால் என்ன? அவன் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிறதான பாவத்தை ஜெயிப்பீர்கள், உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற பயத்தை ஜெயிப்பீர்கள், உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற வியாதிகளை ஜெயிப்பீர்கள், உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற சகலவிதமான தந்திரங்களை ஜெயிப்பீர்கள். சகலத்தையும் ஜெயித்தவர்களாக பரலோக ராஜ்யத்தில் ஜெயம் பெற்றவர்களாக நாம் பிரவேசிக்க முடியும். ஆகையால் தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். அவருடைய திருத்துவத்திலே நம்மை படைத்தார். நம்முடைய ஆத்மாவை எதற்காக படைத்தார்? வேத அறிவினால் நிறைத்து சத்துருவை ஜெயிப்பதற்காகவே மனிதனாகிய நமக்கு கர்த்தர் ஆத்மாவை படைத்தார். இந்த ஆத்மாவுக்கு அறிவை கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாய் படிங்க, நிறைய படிங்க, படிங்க, தியானத்தோடு படிங்க, ஜெபத்தோடு படிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க, அதை அபியாசம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு எப்படியெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கீழ் தள்ளப்பட்டிருக்கிற பிசாசின் மேல் உங்களுக்கு பூரண அதிகாரம் உண்டாயிருக்கும். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். பாவம் உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிற நிலைமை இருக்குமானால் இவ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்க போகிறேன், அந்த அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. பாவத்தின் மேல் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. பிசாசு கொண்டு வருகிற பாவத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. பாவம் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் முன்பாக நிற்க முடியாதபடி அது முழுவதுமாக எடுக்கப்பட்டு போகிறதை பார்ப்பீர்கள். பாவத்தின் ஆதிக்கம் உங்கள் மேல் இராதபடி ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பயம் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு கலக்கம், என்னென்ன புரியாத இனம் புரியாத ஒரு கலக்கம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கலாம். அது ஏன்னே தெரியல, எதுக்கு வந்ததுன்னே தெரியல. ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு குழப்பம் இருக்குதா? அது சத்துரு கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே இருந்து நாங்கள் கட்டளை கொடுக்கும் பொழுது பிசாசு கொண்டு வருகிற அந்த பயம், அந்த கலக்கம், அந்த குழப்பம் உங்களை விட்டு இந்த வினாடியே எடுபட்டு போகும். வியாதி பிசாசு கொண்டு வருகிறதான உங்கள் சரீரத்தின் மேல் அவன் எடுக்கிற ஆளுகை. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இங்கிருந்து கட்டளை கொடுக்கும் பொழுது அவனுடைய ஆதிக்கங்கள் எல்லாம் தெரிக்கப்பட்டு போகும். நீங்கள் அற்புத சுகம் அடைவீர்கள், விடுதலை அடைவீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சத்ரு தோற்கப்பட்டு போவான். இப்படித்தான் அவனுடைய அத்தனை காரியங்களையும் இயேசு என்ற நாமத்தினாலே நமக்காக ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய நாமத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்ட, அவருடைய சித்தத்தின்படி வாழுகிற தெய்வ பிள்ளைகளாகிய நாம் சகலத்தையும் சுதந்திரிக்கப் போகிறோம். ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆயத்தத்தோடு இருங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி படைத்தார். அப்படி படைக்கும் பொழுதே ஆண்டவருடைய நோக்கத்தையும் கர்த்தர் சேர்த்து சொன்னார். அந்த இடத்துல அவன் சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியாக, சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாகவே அவனை அப்படி படைத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே வசனமே அப்படியே சொல்லுகிறது. மனிதனை அவர் தம்முடைய சாயலாய் படைக்கும் பொழுதே அவன் பூமியில் இருக்கிற சகலத்தையும், ஊரும் பிராணிகள், மாம்சத்தின் கிரிகள் சகலத்தையும் அவன் ஆளுகை செய்யும்படியாக, பூமியில நடமாடுகிற சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியாக அவன் படைக்கப்பட்டான். அந்த ஆளுகை ஆதாம் இழந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை நமக்காக மீட்டெடுத்திருக்கிறார். பிசாசின் கரத்திலிருந்து மீண்டும் இயேசு கிறிஸ்து அதை தம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறார். மீட்கப்பட்டதான அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தம்முடைய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நம் கரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் அதை கொடுத்து விட்டார். அந்த அதிகாரமும் வல்லமையும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், நிச்சயமாக அந்த அதிகாரம் இப்பொழுது வெளிப்படும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு சற்று விலகி போன நிலைமையில் இருக்கலாம், நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்கலாம், ஆண்டவரை தேட முடியாத நிலைமையில் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் ஓடி ஒளிகிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களால் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார், ஆனால் நீங்களோ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாத நிலைமையில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அந்த நிலையை மாற்றப் போகிறார். அந்த அதிகாரம் இப்பொழுது வெளிப்பட போகிறது. அந்த சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உங்களுக்கு ஒரு விதமான பயம், குழப்பம், கலக்கம், அதெல்லாத்தவற்றிலும் நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள். வியாதிகள், பாவங்கள் உங்களை ஜெயிக்கிறது. அவைகளிலிருந்து நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஊழியக்காரனாக என்னை ஆண்டவரே உமக்காக நீங்க மீட்டெடுத்திருக்கிறீங்க. உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி உம்முடைய நாமத்தினாலே என் பாவங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் என் பாவங்களை மன்னித்து உம்முடைய மகனாக, உம்முடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிற உம்முடைய ஊழியக்காரனாக என்னை வைத்திருக்கிறீங்க. இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாகி நான் உம்முடைய அதிகாரத்தை உம்முடைய கரத்திலிருந்து முழுமையாய் நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி, பின்மாற்றத்தோடு அல்லது ஆண்டவருக்கு முன்பாய் ஜெபிக்க முடியாத பிசாசினால் மேற்கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தரை விட்டு விலக பண்ணியிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், பொல்லாத பிசாசு, இந்த நேரத்தில் யார் யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உன் கரத்தை ஜெடி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, ஆண்டவருடைய சமூகத்தை தேட முடியாதபடி, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக பண்ணுகிறதான ஓடி ஒளியப்படுகிற பொல்லாத பிசாசு இயேசு என்ற நாமத்தில் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவர்கள் மேல் இருந்து உன் கரத்தை ஜெடி இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. வேதத்தை வாசிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசு, இப்பொழுதும் இப்படி யாரையெல்லாம் பாதித்திருந்தாலும் அவர்கள் மேல் உன் கரத்தை ஜெடி இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். விடுதலை ஆவார்களாக. இப்பொழுதும் தேவையற்ற பயம், கலக்கம், குழப்பம், எல்லா விதமான காரியத்தை கொண்டு வந்து கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிற அசுத்தாவி, இயேசு என்ற நாமத்தில் இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலிருந்தும் நீ கொண்டு வந்திருக்கிற இப்படிப்பட்ட ஆதிக்கங்களை எடு என்று சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சோத்திரம். சில நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம், வியாதியினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம். பாவத்தினால் வருகிறது வியாதி, பாவத்தினால் மேற்கொள்ளப்படும் பொழுது வியாதியினாலும் சேர்த்து மேற்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். இப்ப அந்த ரெண்டு காரியத்தையும் சேர்த்து ஒரே காரியத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். பாவத்தின் ஆளுகையும் வியாதியின் ஆளுகையும் சேர்த்தே உங்கள் வாழ்க்கையிலிருந்து முறிக்கப்பட போகிறது. சோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் பொல்லாத பிசாசினால் பாவத்தினால் மேற்கொள்ளப்பட்டவர்கள் மேல் இருக்கிற பாவத்தின் ஆதிக்கங்கள் இயேசு என்ற நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. பொல்லாத பிசாசே, நீ கொண்டு வந்திருக்கிற அந்த பாவத்தின் ஆதிக்கத்தை இந்த நிமிஷத்தில் எடு என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படுகிறது. இப்பொழுது இவர்கள் கேட்கிறார்கள், இயேசுவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்படவும் அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படவும் கேட்கிறார்கள். இப்பொழுது இயேசு என்ற நாமத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆகையினால் பாவத்தை வைத்து இவர்களை நீ ஒருபோதும் மேற்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. உன்னுடைய ஆளுமையை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலும். இப்பொழுது பாவத்தினால் வந்த அத்தனை வியாதிகளும் இயேசு என்ற நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு விலகுவதாக. பாவத்தினால் வந்த தீராத வியாதிகள், தீராத நோய்கள், மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள், நோய்கள், தீராத பிரச்சனைகள் இந்த நிமிஷம் இயேசு என்ற நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு முற்றிலும் இயேசு என்ற நாமத்தில் முற்றிலும் வெளியேறுவதாக. அவைகளெல்லாம் முறியடிக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தில். சுகத்தை உணருவார்களாக, விடுதலையை அனுபவிப்பார்களாக. காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஜெயம் எடுத்தவர், ஜெய கிறிஸ்து எங்களோடு இருப்பதற்காக சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆட்கொள்ளுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விடுதலையோடு நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஆளுமையின் திட்டத்தில் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோமாக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. ஆசீர்வதியும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீங்களே வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். சோத்திரம்.